அதுக்கப்புறம் அடுத்த அவதாரம் என்ன? கிருஷ்ண அவதாரமா எடுக்கின்றான். அந்த கிருஷ்ண அவதாரம் யாரு? இந்த கண் இல்லாத புழுவாக தோன்றும் போதும் தான் அந்த இலையை தூடி மனத்தின் நாடி அது நகர்ந்து செல்லுகின்றது. ஆனால் மனமோ வருகின்றது, தன் பசியோ அதிகமாகின்றது. தான் அதை பார்க்க வேண்டும் இயங்கி அந்த எந்த மனமோ அந்த இலை எந்த வேப்ப மரத்திலிருந்து அது அந்த மனத்தை சுவாசிச்சு இந்த உடலை எடுத்து அதை வளர்ந்தன் அதே இலையை சாப்பிட எண்ணும் போது பசியின் கொடுமை தாங்க பசிந்த நிலைகள் உணர்ச்சிகள் உண்டுகின்றது. அதே சமயம் அந்த இலையை சாப்பிட வேண்டும் என்ற தன் பசியை போக்க அந்த இலையை மனத்தை நாடி செல்லுகின்றது. ஆனால் மனத்தை நாடி சென்றாலும் அது அருகில் இல்லை. ஆக பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை உந்தி அது சுவாசிக்கின்றது. அவ்வாறு சுவாசித்த இந்த சக்தி அது தனக்குள் அது வினையாக சேர்ந்து அது பார்க்கும் ஆற்றல் கொண்ட கண்ணாக தோன்றுகின்றது. அப்போ இதுதான் கிருஷ்ண அவதாரம் என்பது. ஆக அந்த கண் நமக்கு வருந்த பின் எலை இருக்கக்கூடிய இடத்தை பார்க்க முடிகின்றது. ஆக எதிரிகிட்டிருந்து தன்னை கற்காத்து கொள்ள முடிகின்றது. ஆக இது கிருஷ்ண அவதாரம் நான்காவது. இதையெல்லாம் வரும்போதுதான் மச்சாவதாரம். மச்சாவதாரம் என்பது நீருக்குள் நீந்தி செல்லுகின்றது. ஆக நமக்குள் நாம தன் வாழ்க்கையுடைய நிலைகள் எடுக்கும் போது எத்தனையோ எதிர்நிலைகளை நாம் சந்திச்சு எதிர்நீச்சல் அடிச்சுதான் வாழ முடிகின்றது. நீருக்குள் அது வேகத்தின் துணி வரும்போது அந்த வேகத்தின் நிலைகளில் இந்த மீன் சென்று விட்டால் என்னாகும்? தன் எரை தேடி செல்ல முடியாது. அது கடைசி ஓரத்துக்கே தான் கொண்டு அழித்து விடும். இதை போல அந்த மச்சாவதாரம் என்பது இந்த காற்றுக்குள் இருக்கக்கூடிய பல சக்தியுடைய நிலைகள் கொண்டு ஒரு உருவற்ற பின் தான் கண்கொண்டு பார்ப்பதும் அந்த கண்ணால ஈர்த்து தான் சுவாசித்ததும் இந்த உணர்வின் தன்னை தான் அறிந்து செயல்படும் இந்த சக்தியை மச்சாவதாரம் என்று அந்த நாராயணன் இந்த மச்சாவதாரம் வந்து எப்படி நீருக்குள் நீந்தி செல்கின்றதோ இதை போல வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடியிலையும் எதிர்நிலையான நிலைகளை சந்தித்து அது செயல்படுகின்றது. இப்ப நீருக்குள் மீன் இப்படி தன் எதிர்நீச்சல் அடிக்கப்படும் போது தான் அந்த காந்தம் தனக்குள் குறைந்தவுடனே நீரை விட்டு மேலே வந்து அந்த சூரியனின் காந்த சக்தி மீண்டும் எடுத்துக்கொண்டு நீருக்குள் எது நீச்சல் ஆகின்றதோ இதை போன்றுதான் நாம் தாவர இனங்களாக இருந்தாலும் தாவர இன சத்து இன்னைக்கு தென்னை மரத்திற்கு சூரியனுடைய காந்தியின் காந்த சக்தி கிடைக்கவில்லை என்றால் அது வளைந்து நெளிந்து அந்த காந்த சக்தியை தனக்குள் எடுத்து அது வளரும். ஆனால் அதே சமயம் மற்ற மரம் செடி கொடிகள் தனக்குள் கிளைகள் அடைக்கான நிலைகள் இருந்தாலும் ஒரு கிளைக்குள் ஒரு சிறு முழப்பு ஏற்பட்டால் அந்த சூரியனுடைய காந்த சக்திகள் இருந்தால் அதை நோக்கி அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் எடுத்து அந்த வெப்ப காந்தத்தை எடுத்துதான் அது அந்த கிளை முளைக்கும். அந்த கிளையை பார்த்தோம்னா அது எந்த பக்கத்தில் இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் படுதோ அதன் பக்கம் திசை நோக்கி வளைஞ்சி அந்த அடக்கின் தன்மை வரும். ஆக அதுக்குள் வரக்கூடிய கிளைகளும் இந்த சூரியனை நோக்கி அது வளைந்து செல்வதாலே மரங்களின் கிளைகள் வளைந்தும் நெளிந்தும் பல நிலைகளாக உருவாகுது. ஆக இதை போலதான் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு மீன் தனக்குள் எதிர்நீச்சல் ஆகும் போது தன் உணர்வின் தன்மை ஏங்கப்பட போகும்போது இதை போலதான் நாம் எதிர்நீச்சலாகி நாம் வருகிறோம் என்ற நிலைகளை மச்சாவதாரத்தை நீருக்குள் எப்படி நீந்தி செல்லுகின்றதோ அதே போலதான் இந்த உடலின் தன்மை அது உடல் பெற்ற பின் இந்த இதுக்குள் வந்து நாம் நீந்தி செல்லுகிறோம் என்ற நிலை காட்டும். அதுக்கப்புறம் நீரிலும் நெருப்பிலும் அதாவது நிலத்திலும் தனக்குள் அது செயல்படும் தன்மையை ஒவ்வொன்றிலும் தன் வலுவான எண்ணங்கள் எடுத்து தனக்குள் உடல் அமைப்பு மாறியது என்ற நிலையை காட்டும் போது கூர்மாவதாரம் என்கிற போது ஆமையை காட்டுகின்றார்கள். அந்த தனக்குள் எதிரியின் தன்மை வந்தவுடனே தலையை தனக்குள் இழுத்துக்கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. ஆனால் எதிரிகளை தாக்குவதில்லை. ஆனால் இதை போல எதிரியுடைய உணர்வுகளை தனக்குள் சுவாசிப்பாதபடி தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வுகளை சுவாசிக்கின்றது. அதனால்தான் அவதாரங்களிலேயே நல்லதை கெட்டதை காட்டி சொல்வது கிருஷ்ண அவதாரம். ஆக ராமாவதாரம் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் நிலை எதுவோ அதை இயக்கி காட்டி அந்த உணர்வின் தன்மை காத்துக்கொள்ளும் நிலைகள் பெற்று விஷ்ணு அவதாரம் என்பது ஒவ்வொன்றையும் அந்த வெப்பம் நமக்குள் படைக்கக்கூடிய நிலைகள். ஆக நாராயணன் விஷ்ணுவாகும் போது ஒரு உடலுக்குள் நின்று அந்த வெப்பத்தின் தன்மை இயக்கக்கூடிய நிலைகள் தான் இதை. இந்த நிலையை நான் முதலில் சொன்னது மாதிரி இந்த மூன்று உணர்வின் தன்மை நமக்குள் உயிரின் தன்மை தான் கடவுள். நாம் புழுவிலிருந்து மனிதனா வர்ற வரையிலும் இதுதான் நம்மளை வளர்த்து வந்தது நிறைய உயிரே கடவுள் என்ற இந்த நிலைக்கு அந்த ஞானிகள் அது பல அவதாரங்கள் இந்த உயிர் தான் பல அவதார நிலைகள் எடுத்து வருகின்றது. ஆனால் மற்ற நிலைகள் எத்தனையோ கோடி உணர்வுண்டிய நிலைகள் எடுத்தாலும் நாம் சீரகம் குழம்பு மற்ற குழம்புகள் வைக்கப்படும் போது பல பொருளை சேர்த்து ஒரு சுவையான பண்டங்களை உருவாக்குகின்றோம். இதை போல நமக்குள் அந்த சுதமிக்க நிலைகள் மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளைத்தான் அவதார நிலைகளாக பத்தாக ஒரு சுருக்கமா சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்காக அது இன்னைக்கு அவதார நிலை காட்டினது. இந்த கூர்ம அவதாரத்துக்கு அப்புறம் வராக அவதாரம். அந்த வராக அவதாரம்ங்கிற போது தான் சுவாசித்து தான் எடுத்துக்கொண்ட அந்த அறிந்து கொள்ளக்கூடிய இந்த சக்தியை அந்த வராக அவதாரத்தில் இப்ப சாதாரணமா பன்றி தலையை போட்டு மனிதனுடைய உடலை போட்டிருக்கின்றது. ஆனால் டிச்சிக்குள் என்ன செய்து நாத்தம் அதிகமா இருக்கின்றது. அதற்குள் வாசனை குறைவாக இருக்கக்கூடிய நல்ல பருப்பினை போட்டால் அது நல்லதை நுகர்ந்தெடுத்து கெட்ட வாசனைக்குள் கெட்டதை எண்ணாதபடி அதற்குள் இருக்கக்கூடிய நல்ல வாசனை நுகர்ந்தெடுத்து அந்த சுவாசத்தை தனக்குள் உயிருக்குள் சேர்க்கப்படும் போது அந்த உணர்வின் சக்தி கொண்டு கெட்டதை நீக்கி நல்லதை உருப்பெறும் சக்தியை அங்க வருகின்றது. இப்படி நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சக்தியுடைய தன்மைகளை ஒவ்வொன்றையும் நமக்குள் அதை காட்டி இப்படி தனக்குள் கவர்ந்து கொண்ட இந்த உணர்வின் சக்தியை இங்கே வராக அவதாரம் அதாவது இந்த வராக அவதாரத்தில் இப்படி மற்றதை கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை நுகர்ந்து எடுக்கின்றது. அதே போல தனக்குள் பூமிக்குள் படர்ந்திருக்கக்கூடியதை அது தன் நுகர்ச்சியால் கண்டுணர்ந்து அதை பிளந்து அதுக்குள் இருக்கக்கூடிய பொருளை உட்கொள்ளுகின்றது. இதே போலதான் இப்படி ஒவ்வொன்றாக தனக்குள் விளை வைத்த இந்த சக்திகள் இங்கு முதல்ல சீதாராமா, அதற்கப்புறம் பரசுராமா. பரசுராமானா தனக்குள் உழுது பயிரிடும் தன்மையும் தனக்குள் பக்குவப்படுத்தி தனக்குள் நல்லதை கெட்டதை பிரித்து தனக்குள் நல்லதை நாம் வளர்க்கும் தன்மை பெற்றது பரசுராமன். அதுக்கப்புறம் பலராமன், அதான் பலராமா அப்படின்னு சொல்லுது. ஆக இவ்வாறு தனக்குள் இந்த வராக அவதாரத்துக்கு பின் முக்கிய தத்துவத்தை அங்கு கொடுக்கப்பட்டது கெட்டதை எண்ணாது நல்லதை சேர்த்து அந்த உணர்வின் தன்மை வரும்போதுதான் மனிதனின் நிலை பெறுகின்றோம் என்ற இந்த நிலையை அதில் முக்கியமாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஏகாதசி அன்னைக்கு எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்க்கலாம். படங்களை போட்டு வைத்திருப்பார்கள் பரமபதத்தை. நீங்கள் தாயங்களை போட்டு ஒவ்வொன்றா விளையாண்டு கொண்டு வந்தா ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னா முதல்ல சின்ன பாம்பு கடிக்கும், கீழே கொண்டு விட்டுரும், மறுபடியும் ஏணி வச்சு தொட்டி போவாங்க, அது எங்கேயோ கொண்டு விட்டு மீண்டும் பாம்பு இங்கே வந்துடும். சின்ன ஏணி இருக்கும், பெரிய ஏணி இருக்கும், வேகமாகவும் முந்தி போகலாம், ஆனால் அங்கே பெரிய பாம்பு இருக்கும், நேராக கொண்டு இங்கே விட்டுரும். இங்கே ஏணியில் கொண்டு வச்சோன்னா வேகமாக கொண்டு ஏற்றி விடும், ஆனால் அதே சமயத்தில் அதை காட்டிலும் பெரிய பாம்பு இருந்ததுன்னா கீழே கொத்திடும். ஆனால் ஒன்றுண்டாகி இந்த பரமபதம் நாம் மோட்சத்தை சொர்க்கத்தை அடைந்து விடுவோம் என்று மேலே போகும்போது அந்த கடைசி நிலைகளில் இந்த தாயம் போடும்போது இந்த பெரிய பாம்பு விஷம் தீண்டிடும், அங்கிருந்து நேராக கொண்டு பண்ணிக்கிட்ட கொண்டு விட்டுரும். ஆக அந்த பண்ணியை போட்டு அந்த வாலில் கொண்டு விட்டுருவாங்க. மீண்டும் கெட்டதை எண்ணாதபடி நல்லதை சுவாசிச்சு மீண்டும் ஏறணும். ஆக நாம் விஷத்தின் தன்மை அனைத்தும் நமக்குள் தீயதாக நாம் உயர்ந்து சென்றாலும் பால் சத்தானதுதான், அதுல விஷத்தை கலந்து விட்டால் என்ன செய்யும், அது குடிப்போர மாய்த்துவிடும். இதே போல இன்னைக்கு நாம் எவ்வளவு அழகான நிலைகளை எவ்வளவு பரிமாணம் எடுத்துக்கொண்டாலும் வேதனை வேதனை என்ற நிலைகளை இன்னைக்கு ஒரு பெரிய குடும்பம் ஆச்சு, நம்ம தொழில செய்யணும் எல்லா செல்வமும் வந்தாச்சு, பையன் மேல பிரியமா இருப்போம், எனக்கு இப்படி செய்யறானே இப்படி செய்யறானே என்று எண்ணும் போது வேதனை. அதே மாதிரி வேதனை என்பது விஷம். தொழில் செய்கிறோம் அதில் நஷ்டம் வந்துச்சுன்னா வேதனை, ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் கேட்கல வேதனை என்று இந்த விஷமான சத்து நல்ல குணங்களுக்குள் பற்றுச்சுன்னா இந்த விஷம் என்ன செய்து நம்ம உடலில் நோயாக்கி நாம் எவ்வளோ உயர்ந்தது கொண்டு போவோமோ அங்கே போகாதபடி வேதனை என்ற நிலைகள் கொண்டு வந்து நாம் சிந்திக்கும் திறனை கொண்டு வந்து மீண்டும் இழிநிலையான சரீரத்தை கொண்டு வந்து விட்டுரு. ஆக வந்தாலும் மீண்டும் நாம் அதை கெட்டதை நீக்கிட்டு நல்லது பெறும் நிலை வந்தால்தான் உயரப்பெற முடியும் என்ற நிலையில வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டு இருந்து அதை பூராமே விடிய விடிய முழிக்க வேண்டிய தன்மை என்ன, ஒரு சூரியனின் தன்மையை என்றுமே ஒளிகொண்டது. அதே போல சப்தரிஷி மண்டலம் தனக்குள் என்றுமே அது ஒளிகொண்டது. நான் என்னைக்குமே விழித்த உணர்வு கொண்டு தான் பெற வேண்டும் என்று விழித்திருந்தேன் பொருள் அறிந்து தனக்குள் அதை செயல்படும் ஆற்றல் என்ற நிலையை அந்த பரமபதத்தின் தத்துவத்தையும் காட்டி அந்த வைகுண்ட ஏகாதசி நாம சொர்க்கம் இந்த உடலை விட்டு சென்றப்பின் நாம் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற தெளிவையும் நமக்குள் நம்மை அறியாம வரக்கூடிய விஷயத்தை நீக்கக்கூடிய முறையும் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் விழித்திருக்க வேண்டும் என்ற இந்த நிலையை உணர்த்துவதற்கு தான் ராத்திரியில ஏகாதசி என்னைக்கனையே விடி விடி முடிச்சிருந்தோம் காலையில இருந்த உடனே அதை செய்தமா இதை செய்தமான்னு நாம இந்த நிலையில் தான் உண்டு. இதை போல இந்த உணர்வின் ஆற்றலை காட்டுவதற்குத்தான் வராக அவதாரத்தை மிக முக்கியமாக கொண்டது. அதிலே பலராமனாக வைத்து இந்த பலராமனுக்குள் நமக்குள் வைத்துக் கொண்ட இந்த உணர்வு தான் நாம எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணர்வும் இந்த உடலாக சேர்த்து காயத்ரி என்ற நாம் இந்த வாழ்க்கையில எந்தெந்த குணங்கள் எடுத்தோமோ அவை அனைத்தும் உற்பத்தியாகி நமக்குள் உயிருடன் சேர்த்து பல ராமன்களாக இருக்கின்றது. ஆக ராமபானம் என்பது இப்ப நாம் பேசுவது உணர்வு ஒளியா பாய்கின்றது. அந்த உணர்ச்சியின் தன்மை உங்களுக்குள் தூண்டுகின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டே அதை இயக்குகின்றது. அதனாலதான் ராமபானம் என்ற இந்த உணர்வின் அன்பை எய்வது என்ற நிலையை காட்டும். நீங்க மகிழ்ச்சியான சொல்லுகளை எடுக்கும் போது அந்த உணர்வுக்கு தக்கவாறு இயக்குகின்றது. கோபமாக சொல்லும் போது அந்த உணர்வின் தன்மை அங்கு இயக்குகின்றது என்ற இந்த நிலையை எண்ணங்களின் உணர்ச்சியின் வேகத்தை ஓட்டுவதற்கு அது ராமன் என்ற நிலையும் ராமயானத்தை காவியமாகி எண்ணத்தின் உணர்வுண்டு செயல் எவ்வாறு என்ற நிலையை அது காவிய படைப்பாக வான்மீகி எழுதினார். ஆனால் இதை போல அந்த மெய் உணர்வின் தன்மையை நமக்குள் அந்த ராமயானத்தை நாம் வேறு காட்டுக்குள் ராமன் சென்றான் தன் சகோதரன் அப்பன் தகப்பலாருடைய நிலைகள் சொல்றதுக்கொப்ப தன் மூன்றாம் தாயினுடைய சொல்லுக்கொப்ப காட்டுக்குள் தெரிந்தான் என்ற நிலைகள் எல்லாம் வரும். ஆக நாம் இந்த நாம் எடுத்துக்கொண்ட மூன்றாவது ஆசையினுடைய நிலைகள் அந்த சக்தியின் தன்மை வரப்பட போகும்போது அது நம்ம உணர்வுக்குள் எதிர்நிலை ஆகும் போது நாம் எப்படி காட்டுக்குள் பல நிலைகள் நாம் தெரிகின்றோமோ இதை போல சிந்தனையற்ற நிலைகளும் ஒவ்வொரு தன்மையும் வெறித்தன்மையான நிலையும் எதிர்க்கும் உணர்வுடைய நிலைகள் ஏற்பட்டு நாம் எடுத்துக்கொண்ட வேதனையான உடல்கள் நமக்குள் அதாவது புலி சிங்கம் கரடி போல மிகவும் கொடூரமான நிலையும் ஒவ்வொரு நிமிஷத்தில் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் வேதனைப்படுவது என்ற நிலையை இந்த உணர்வுக்குள் நல்ல குணங்களுக்குள் அது பாய்ந்த பின் எவ்வாறு வருகின்ற நிலையைதான் எண்ணத்தின் வடிவின் நிலையும் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் வளர்த்தும் சீதாராம் என்ற நிலையை ஏனென்றால் நான் விரிவாக சொல்லல உங்களுக்குள் பதிவு செய்கிறேன். ஏன் பதிவு செய்கிறேன் என்று பின் சொல்லுகின்றேன். ஏனென்றால் கடவுள் அவதாரம் என்ற நிலையை அன்று விரிவாக்கப்பட்டது. அந்த கடவுள் யார் என்ற நிலையை தான் யார் என்ற நிலையை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த மனித வாழ்க்கையுடைய புனிதத்தன்மை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் நமது ஞானிகள் சான்றோர்கள் அனைத்தும் எதையெல்லாம் உணர்த்தினார்களோ அவர் உடலே ஆற்றல் மிக்க சக்திகள் பேசியது அனைத்தும் இன்று சூரியனுடைய காந்த சக்தியில் கவர்ந்து ஆற்றல் மிக்க சக்தியாக நம் பூமியிலே பரமாத்மாவாக இங்கே படர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நுகர்ந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு தேவை. இது மெய்ஞானிகள் சந்தர்ப்பத்தால் எடுக்கும் இந்த உணர்ச்சி நிலையில் ஈர்க்கப்பட்டுதான் வால்மீகி தன் நிலைகளை எப்படி எடுத்தானோ அதே போல உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தான் இப்ப நாம் சொல்லும் உபதேசம். எந்த துன்பத்தை பொறுத்துக் கொள்ள சாமியிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்ற ஏக்க நிலைகள் வருகின்றதோ அந்த நேரம் தான் மெய்ஞானின் அருளாற்றல் மிக்க சக்தியை உங்களுக்குள் அந்த உணர்வின் தன்மை பாய்ச்சப்படும் போது இந்த உணர்வுகள் உங்களுக்குள் ஊடுருவி அந்த மெய் ஒளியை பெறும் தகுதி ஏற்படுத்தும் சந்தர்ப்ப நிகழ்ச்சி தான் இது. அதற்குத்தான் இந்த உபதேசமே தவிர இதை கேட்டறிந்து நீங்க செயல்படுத்துவதில்லை. இந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் கூட்டிய பின் நாம் எப்படி ஒரு பல்பை செய்த பின் கரண்டுடன் இணைத்து உடனே அதனுடைய வேலையை காட்டுகின்றதோ நாம் பல்பை நாம் ஒரு எந்திரத்தை செய்து கரண்டுடன் இணைக்கப்படும் போது எப்படி செய்கின்றதோ இதை போலதான் உங்களுக்குள் அந்த உணர்வின் சக்தியுடைய நிலைகளை அதை இணைக்கின்றோம். நீங்க நல்ல குணங்கள் கொண்டு இருக்கப்படும் போது உங்களை அறியாம எப்படி ஒருவர் துன்பப்படும் போது கண்ணுற்று பார்க்கும் போது அந்த உணர்வுகள் சுவாசிக்க நேர்ந்து உங்க உடலுக்குள் வேதனையாகி அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு உங்களுக்குள் பதற்றமும் பயமும் ஆவேசமும் மயக்கம் மற்ற நிலைகள் வருகின்றதோ இதை போன்று அது மற்ற நல்ல குணங்களுடன் பதிவு செய்த பின் அது மீண்டும் நீடித்து அதனுடைய உணர்வுகள் அதை வளர்த்துக் கொள்கின்றது. இதை போலதான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய துன்பம் என்ற நேரத்தில் வரப்போம் போது அது உங்கள் இன்பமயமான நிலைகளுக்கு இட்டுச் செல்லும் மெய்ஞானிகள் காற்றல் மிக்க அந்த உணர்வின் எண்ண அலைகளை உங்க செவி புலனால் ஈர்க்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவு செய்வதற்கு இந்த உபதேசம். ஆக இந்த நீங்க படித்தறிந்தோ மற்ற நிலைகள் அல்ல. இப்ப உங்களுக்குள் எப்படி வயலை உழுது வித்துகளை விதைக்கின்றோமோ இதை போல மனப்பக்குவத்தை உங்களுக்கு உணர்வுடைய நிலைகளை பக்குவத்தை ஏற்படுத்த செய்து இந்த ஞானியின் அருள் வித்தியினுடைய நிலைகளை அருள் வாக்குகள் அவர்கள் எவ்வாறு பெற்றார்களோ அந்த வாக்கின் நன்மைகளை உங்களுக்குள் பதிவு செய்வதுதான் இப்போது. ஆக இதை போல நாம் இந்த ஒவ்வொரு நிலைகளையும் உங்களுக்குள் அந்த பதிவு செய்வதற்கு இந்த நிலைகளை செய்கின்றோம். இப்ப வராக அவதாரம் என்ற இந்த நிலையை வரப்போகும்போதுதான் நாம் இப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள் நாம் எவ்வளவு வாசனையான பொருள்களை நாம் சாப்பிட்டாலும் நம்முடைய மலம் நாசமாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் உயிரினங்களிலே உயர்ந்த நிலைகள் பெற்ற நிலை இருந்தாலும் மற்ற நாசமான பொருள்களை சாப்பிட்டாலும் அதனுடைய மலங்கள் நல்லாக இருக்கின்றது. ஆக நாம் அந்த வராகாவதாரமாக இருக்கப்படும் போது நாம் பந்தையின் உடலை நாம் பெற்றிருக்கும் போது கெட்டதை எண்ணாதபடி நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை நாம் எதை சுவாசிச்சுமோ இந்த உயிரான நிலைகள் அது பிரம்மமாகி அந்த பிரம்மத்தின் நிலைகள் கொண்டுதான் ஒவ்வொரு குணத்திலையும் இந்த நிலைகள் உணர்வுகளை உண்டாக்க செய்து கெட்டதை நீக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாகி இந்த உடலுக்குள் கெட்டதை கழிக்கும் இந்த சக்தியாக அந்த அணுவின் வளர்ச்சி ஏற்பட்டு அவ்வாறு வளர்ச்சி ஏற்பட்ட இந்த நிலைகள் தான் நாம் எத்தகைய விஷத்தின் தன்மை வாசனை பொருளுக்குள் இந்த விஷம் ஊடுருவி இருக்கும். ஆக அந்த விஷத்தின் அளவை பிரித்துவிட்டு நல்லது சிந்திக்கும் இந்த உணர்வின் தன்மையை நமக்குள் எடுத்து இந்த ஆறாவது அறிவாக வருகின்றது. ஆக விஷத்தை நீக்கிய பின் நல்ல உணர்வின் தன்மை அது வருகின்றது. இப்ப மிருகங்களுக்கு 5 புலன் அறிவு, மனிதனுக்கு 6வது அறிவு. அந்த 6வது அறிவு தான் கெட்டதை நீக்கி நல்லதை சிந்திக்கும் இந்த அறிவு. உடலிருந்து வரக்கூடிய நிலைகள் நாம் விஷத்தை எப்படி மலமாக மாற்றிச்சோ இதை போல நாம் சுவாசித்து உயிரிலே பட்டு கெட்டதை நீக்கக்கூடிய நிலை வருகின்றது. கண்ணக்கிழங்கினுடைய நிலைகள் வேக வைக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய விஷத்தை நீக்கிறோம், அதை நாம் சமைச்சு சாப்பிடுறோம். செடிகளில் காய்கறிகளில் இருக்கக்கூடிய வேதனையா அதை அந்த விஷத்தின் தன்மையை நீக்கிறோம், அது நமக்குண்டான நிலைகளை பக்குவப்படுத்தி சாப்பிட்டுக்கொள்ளும். ஒரு பையன் துன்பப்படுகின்றான், அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் எண்ணத்தை செலுத்தி அதுக்குண்டான நிலைகளை செய்து அது விடுபட செய்கின்றோம். ஆனால் இதை போல அந்த உணர்வுகளை தூண்டும் அந்த கெட்டதை நீக்கி நல்லதை செய்வதற்குண்டான நிலைகளை விஷத்தை மலமா மாற்றிவிட்டு உடலை நல்லதாக்கி நமக்குள் வருவதே இந்த ஆற்றல் நிற்கின்ற மனமே. நாம் சுவாசித்து நம்முடைய நிலைகளை புனிதமாக்கும் நிலை இந்த 6வது நிலைதான் மனிதனின் 6வது அறிவு. ஆக இந்த வராக மூர்த்தி என்ற நிலைகள் அந்த உடல் இருக்கப்படும் போது பெற்றதுதான். அதன் வழிகளிலே படிப்படியாக வந்து நாம பரசுராமன் என்பது உழுது பயிரிட்டு செயல்படும் தன்மையும் அங்கே வந்தது. ஆக நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் தொழில்களில் முன்னேற்றமும் தன் உணர்ச்சியின் தன்மை வளர்வதற்கு பரராமன் என்ற நிலைகளுக்கு நாம் எந்தெந்த குணங்கள் கொண்டு நமக்குள் எடுத்துமோ இவை அனைத்தும் ராமனே என்ற நிலைகள் கொண்டு நாம் அணிலின் நிலைகளும் ராமனுக்கு உதவி செய்தது வந்து லங்கையை தாண்டுவதற்கு அதனுடைய கடமையாக அந்த ஒரு அணியிலும் சிறு கல்லுகளை போட்டு அது பாலங்கட்ட உதவுனதாக கதை எழுதுவார்கள். நாம் அணியிலின் உணர்வு நெருக்கப்படும் போது தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வின் சக்தியை அந்த உடல் இருக்கும்போது சேர்த்துக்கொண்ட இந்த வினைகள் அந்த உணர்வின் தன்மை நாம் மனிதனாக வருவதற்கும் அந்த மெய் உணர்வின் தன்மையை அந்த மெய் ஒளியை பெறக்கூடிய அந்த தகுதிக்கும் தன் சிந்தனையுடைய நிலைகள் வளர்வதற்கும் அணில் உடலாக நாம் இருக்கும் போதும் நல்ல உணர்வின் சக்தி நமக்குள் பங்குக்கு இந்த உடல்ல பங்கு உண்டு என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் அங்கே காட்டப்பட்டது. ஆக ராமனுக்கு அணியிலும் அதனுடைய நிலைகள் லங்கை தாண்டுவதற்கு ஆக தன் சீதானுடைய நிலைகளை அது வந்து ராவணன் ஆட்கொண்ட அந்த உணர்விலிருந்து தன்னை நீட்டிக் கொள்வதற்காக அந்த அணியிலும் அந்த கங்கை இறந்து அந்த லங்கைக்கு ராமன் போவதற்காக இந்த கல்லுகளை போட்டு பாதைகள் அமைத்தது என்ற நிலைகள் சொன்னது. நல்ல கவனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டார் அந்த ஞானிகள் அது அந்த ராவணான நிலைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த ராவனிடம் வந்து சீதாவை தான் நீட்டிக் கொள்வதற்காக அது நிலையை அது உதவி செய்தன்று. ஆக இந்த உடலான அந்த ஆக்கிரமிப்பு இந்த சக்தியுடைய நிலைகளிலிருந்து தன்னை நீட்டிக் கொள்வதற்கு அந்த உடலிலிருந்து அந்த அணியிலும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வின் எண்ணங்கள் அதுக்குள் வளர்த்து அந்த உயிரின் தன்மை கொண்டு அந்த ராமன் என்ற சொல்லுக்கு ஒரு இயக்க பொருளுக்கு அந்த உணர்வின் சத்துகள் இது உதவியது என்ற நிலையை அது உணர்த்துவதற்கு தான். ஏனென்றால் நான் சுருக்கமாக சொல்றேன், விடுவிகள் அதிகமாக வரும். ஏனென்றால் ஒவ்வொரு குணத்தின் நினைப்புடைய தன்மைகள் அது எப்படி சேர்த்து ஒரு குணத்தின் அமைப்பாக வந்தது. பல பல கோடி சரீரங்கள் நாம் எடுத்தாலும் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை தற்காத்து ஒரு குணமாகின்றது. ஒரு குழம்பை வைக்கும் போது பல பொருட்களை சேர்த்து ஒரு சுவையாக நிறை கொண்டோம். இப்படித்தான் மனித உடல் பெறுவதற்கு 1008 குணங்களின் சக்தியாக மனிதன் சிந்தித்து நல்ல படைக்கும் ஆக்கம் மிக்க சக்தியாக இந்த மனிதன் உருவாக செய்வதும் இவன் எடுத்துக்கொண்ட எண்ணத்தின் நிலைகள் கொண்டு நாம் பேசும்போது உணர்வின் தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய நிலைகளையும் மற்ற கூடி இயக்கக்கூடிய சக்தியாகவும் பெற்றது என்ற நிலையை அந்த ஞானிகள் இதை குறித்துத்தான் பல 1008 குணங்களாக பிரிக்கப்பட்டு ஊன் உடம்பு ஆலயம் என்ற நிலையை நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்தும் ஊனாக மாறி இந்த உடம்பாக மாறி இந்த உடம்புதான் ஆலயம் என்றும் நாம் எடுத்துக்கொண்ட குணங்கள் நமக்குள் சக்தியாக ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு பெயரை வைத்து சக்தி என்ற நிலையில் பெயர் வைக்கின்றன. இவை அனைத்தும் உருவாக்கியது யார்? உயிர்தான், அவன் கடவுள். ஆக கடவுளின் அவதாரம் நாம் எப்படி வந்தோம் என்ற இந்த நிலையைத்தான் பத்து அவதாரங்களையும் நமக்கு செச்சிட்டு இப்ப நாம் எந்தெந்த நிலையை கொண்டு நாம் இன்று மனிதனாக பிறந்திருக்கிறோமோ அந்த மனிதனுடைய விஷத்தின் தன்னை நீக்குவது போல நாம் கெட்ட இன்னைக்கு ஒருவர் துன்பப்படுறார்கள், நாம வேதனைப்படுகின்றோம். அவர் கஷ்டப்படும் போது அவருடைய கஷ்டத்தை நாம சொல்றாங்க, நாம காதலை கேட்கிறோம். காதலை கேட்கும் போது அவர் உடனே விளை வைத்த அந்த உணர்வுகள் நாம் புலனில் ஊட்டப்பட்டு அந்த உணர்வுகள் நம்மை இயக்கி நாமளும் வேதனைப்படுகின்றோம். ஆக இந்த வேதனையான உணர்வு கொண்டு அவருக்கு உதவி செய்கின்றோம். அந்த வேதனை உணவு உருவாக்கிய நிலைகள் நாம் நல்ல குணத்தோட போய் கலந்து விடுகின்றது. ஆக அந்த நல்ல குணத்தோட கலக்கப்படும் போது நாம் அவர்கள் பட்ட வேதனையும் நமக்குள் உருவாக்கிவிடும். இதற்கு பேர் மாறி எண்ணங்கள் வைக்கின்றார்கள். இதை போல ஒவ்வொரு நல்ல குணத்தினையும் மனித வாழ்க்கையிலே நாம் நல்லதை எண்ணி செயல்படுகின்றோம். அடுத்தவர்கள் தவறு செய்யும் போது நாம் வேதனைப்படுகின்றோம். இவ்வாறு நாம் நல்ல குணத்துக்குள் ஒவ்வொன்றையும் இந்த விஷத்தை நாம் கலக்கப்படும் போது எந்தெந்த குணத்தில் எந்தெந்த அளவு நாம் வேதனையும் சங்கடமும் சலிப்பும் இதுகளை சேர்த்திருக்கிறோமோ இவை அனைத்தும் சேர்த்து அந்த நல்ல குணங்களின் நிறைகள் பூராமி வியாதியாக மாறுகின்றது. நாம் நல்லதை நாம் சிந்திக்க முடியாதபடி, நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடி உடல்கள் நோயாகி நம் உடலின் தன்மை குறுக செய்கின்றது. எந்த இந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் இந்த 1008 குணங்களும் அது பாழாகிவிடுகின்றது. இப்ப சாதாரண வாழ்க்கையில் இதை போல மெய்ஞானிகளும் மற்ற சாதாரணமா நாம வேதனையோட நாம கலந்து உறவாட போகும்போது அவர்கள் பேசிய பேச்சும் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் அதை இணைந்து விடுகின்றது. ஆனால் அவர்கள் பேசிய பேச்சும் மூச்சும் இந்த சூரியனுடைய காந்த சக்திகள் அது கவர்ந்து கொள்கின்றது. மீண்டும் அது காற்றிலே படர்ந்து கொண்டிருக்கின்றது. ரேடியோ ஒலிபரப்பு செய்த பின் மீண்டும் அதே ஸ்டேஷனை நாம் எடுத்துக்கொண்டால் அதை எப்படி நாம் அந்த ஸ்டேஷனுடைய நிலையை பிரித்து நாம் பார்க்க முடிகின்றது? பல புகைப்படங்களை தனக்குள் எடுத்து டிவியில அதை ஒளிபரப்பு செய்யும் போது அதே உணர்வின் ஸ்டேஷன் நாம் வைக்கப்படும் போது எடுத்து அந்த புகைப்படங்களை போல எந்த மனித உடல் இருந்து இந்த மூச்சின் தன்மை வெளிப்படுகின்றதோ இது சூரியனின் காந்த சக்திகள் அது கவர்ந்து அது அலைகளாக படர செய்கின்றது. இந்த எந்த மனிதனுடைய உடல் இருந்து எந்த நினைவு கொண்டு எந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு வெளிப்பட்டதோ அந்த உணர்வுகள் அனைத்தும் காந்த அலைகள் தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றது. ஒன்றுமறியாத நாடாக்களை இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு முலாம அதாவது கெமிக்கல் முலாமைகளை பூசி அதில் மனிதன் நாம் பேசக்கூடிய எப்படி இப்ப டேப் ரெக்கார்ட் பண்றோமோ இதை போல நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஆற்றலுக்குள் நமக்குள் காந்த புலனான நிலைகள் வரும்போது மனிதனுக்கு மகாபாரதம் கந்தபுராணம் சிவபுராணம் எல்லாம் விநாயகர் புராணம் தேவி புராணம் என்று பல நிலைகள் பழமை அதாவது மிக மிக பழமையிலிருந்து பெற்று அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகள் இன்று நம்ம உடலுக்குள் நின்று எவ்வாறு செயல்படுகின்ற நிலைதான் அதை புராணம் என்று அதை காட்டினார்கள். இவ்வாறு வந்த இந்த உணர்வின் தன்மைதான் இன்னைக்கு எப்படி வராக அவதாரம் கெட்டதை நீக்கிவிட்டு நாம் நல்லதை எண்ணியதோ இதை போல நாம் உடல் கெட்டதை நீக்கிவிட்டு நாம நல்ல உடலாக்கி அதிலிருந்து மனத்தை நாம் சுவாசித்து கெட்டதை நாம் அறிந்து உணர்ந்தாலும் அதிலிருந்து நாம் நல்லதை செய்யக்கூடிய நிலைகளை நாம் பண்புகளை பெற்றிருக்கின்றோம். ஆனால் பண்புகளை பெற்றிருந்தாலும் இப்ப நாம் எதென்ன செய்யறோம்? எவ்வளவு தூரம் நாம் வளர்ச்சி ஆகி நாம் வந்தோமோ இன்னைக்கு பரமபதத்துல இன்னைக்கு மனிதன் வரையில் நாம் வந்து அந்த மெய்வழியை காணக்கூடிய இந்த நேரத்தில் பாசத்தையும் பண்பையும் ஒவ்வொன்றுமே நாம் செலுத்தினாலும் பாசத்துடன் ஒருவருக்கு நன்மை செய்ய நேர்ந்தாலும் அந்த பாசத்துடன் ஏக்கத்தோடு இருக்கும்போது அவர்கள் படும் துன்பத்தையும் நாம் அந்த பாசத்தால கவர்ந்து அந்த வேதனையான உணர்வு நமக்குள் சேர்த்து நல்ல குணங்கள் அழிந்து விடுகின்றது. அதனால்தான் நாம் இங்கே வந்தாலும் அந்த உணவின் தன்மை நமக்குள் வந்து சேர்ந்து விடுகின்றது. இதை நீக்குவது யார்? ஆக எதிலையுமே எடுத்துக்கொண்டாலும் இந்த விஷயத்தின் தன்மை எல்லாவற்றிலும் நாம் இப்ப நாம நல்ல குணங்களா இருந்தாலும் இங்க ராமா லட்சுமணா என்று காட்டிய நிலைகள் நாம் உணர்வின் சத்து நமக்குள் அடித்து இந்த மனித உடலுக்குள் விஷத்தை நீக்கிவிட்டு இந்த உணர்வின் சத்தான சீதா ராமனாக நல்ல குணங்கள் இங்க படைத்திருந்தாலும் ஆனால் நாம் அதே குணத்தை நாம் சுவாசிக்கும் போது அந்த காற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்வு இந்த விஷம் கலந்திருந்தால்தான் நமக்குள் சுவாசிச்சு அந்த உணர்ச்சிகளை தூண்டும் நிலை வருகின்றது. ஆனால் இதை போல நாம் வேதனையான உணர்வுடைய நிலைகள் அந்த லட்சுமணா என்ற அந்த இயக்கம் வருகின்றது. ஆக இதை போல நமக்குள் அது இருக்கின்றது. வேறெண்டமும் பெரு நிலைகள் கொண்டு உருவானாலும் இந்த அசுர சக்திகள் தான் மற்றொன்றை இயக்க முடியுது. இன்னைக்கு பூமியினுடைய தன்மைகள் அது வேகமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷத்தின் ஆற்றல் தான் பூமியை சுழலச் செய்கின்றது. அதே போல சூரியன் இவ்வளவு பிரகாசம் ஆக வேண்டும் என்றால் இந்த விஷத்தின் தாக்குதலின் நிலைகள் கொண்டுதான் சூரியனுடைய நிலைகள் வேகத்தின் நிலைகள் ஆகி ஒளிப்பழமையுடைய நிலைகள் ஊடுருவி செல்லும் நிலைகள் கொண்டு அந்த வேகம் துடித்தெழுகின்றது. ஆகவே இந்த விஷத்தின் தன்மையை முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்குத்தான் அன்றைக்கு ஒரு சிறு கதை எழுதி அசுரனுடைய நிலைகள் பேரண்டத்தில் எத்தனை ஈறு ஏழு பதினாலு ரோகம் எது ஈர் ஏழு பதினாலு லோகத்திலையும் எனக்கு எந்த நிலை இருந்தாலும் எனக்கு யாரிடத்திலும் எனக்கு நான் எனக்கு சாகு வரக்கூடாதுன்னு கேட்கிறான். ஈர் ஏழு பதினாலு லோகம்ங்கிற போது சூரியனிலிருந்து வரக்கூடிய உணர்வின் ஆற்றல் ஏழு, அதே சமயம் மனித உடலுக்குள் ஏற்படும் உணர்வுகள் ஏழு. ஆக ஈர் ஏழு பதினாலு லோகம், அதான் சூரியனால் உற்பத்தியாகும் எந்த நிலைகளும் அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைக்கு எனக்கு எந்த இடங்களும் வரக்கூடாது. அதே சமயம் இங்கே மனிதனுக்குள் வரக்கூடிய இந்த விஷத்தின் தன்மை கொண்டு இதையும் அழிக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு வரங்கேட்டு வாங்கிக்கிறான். யார்கிட்ட? விஷ்ணு கிட்ட. சரி என்று கொடுத்துறார். அதாவது மிருகத்தால் எனக்கு சாகு வரக்கூடாது, மனிதனாலும் சாகு வரக்கூடாது, பரந்த வெளியிலையும் எனக்கு அந்த இது வந்துடக்கூடாது, பேரண்டத்தில் எது இருந்தாலும் எனக்கு இந்த ஈரேழு லோகத்தில் எங்கேயும் எனக்கு எனக்கு இந்த சாகு என்பதை கிடைக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்று வரத்தை வாங்கிட்டு வந்துடுறார். ஆக நாம் சுவாசிக்கும் சுவாசத்துக்குள்ளும் இந்த அரக்க குணம் உண்டு. அந்த உணவின் வேகம் இல்லை என்றால் துடிப்பு இல்லை. ஆக நாம் எந்த இடத்திலும் இந்த விஷத்தின் தன்மை படரவில்லை என்றால் இருக்க முடியாது. ஆக அவ்வளவு ஆட்சி புரியக்கூடிய நிலைகள் வரப்போம் போது ஆக நரசிம்ம அவதாரம் அப்ப என்ன செய்யறாங்க, வாசப்படியில வச்சு இதை வாசப்படியில வச்சு அந்த அசுரன் என்ன செய்யறாங்க கொள்றாங்க. அதாவது சிங்க முகமும் மனித உடலையும் வைத்து அங்க காட்டப்பட போகும்போது என்ன ஆகுது, நரசிம்ம அவதாரம். இப்ப நரசிம்ம அவதாரம்னா ஒருத்தர் எனக்கு கெடுதல் செய்யறாங்க, அந்த உணர்வு நாம எனக்கு ஒருத்தர் திட்டப்பட போகும்போது அதை நான் சுவாசித்தா என்ன செய்து என் உடலுக்குள் போனோம்னா அந்த அசுரசக்தி புகுந்து அந்த வேகத்தை அவருடைய கெட்ட குணத்தையே எனக்குள் உண்டாகி என்னை எழுத்துச் செல்லுது. ஆக இதை நாம் தடுப்பதற்கு ஈஸ்வரா என்ற இந்த உணர்வின் தன்மையை அந்த மொய் வழியை சேர்க்கப்படும் இந்த வாசப்படி முன்னாடி என்ன செய்து அந்த கெட்ட சக்தி போகாதபடி இதை தடுக்கும் ஆற்றல் வேண்டும். ஆக இங்கேதான் நரசிம்ம அவதாரம் என்பது. இந்த நரசிம்ம அவதாரம் அங்க வரப்போம் போதுதான் கெட்டது நமக்குள் போகாத நிலையில் ஆனால் எப்படி இன்னைக்கு வராகம் ஊற்றி கெட்டது எண்ணாது தன் நல்லதை எடுத்துக்கொண்டதோ அந்த உணர்வின் சக்தி கொண்டு கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை உருவாக்கி நாம் சுவாசிக்கும் போது இந்த கெட்டதை வராத நிலையில எவர் ஒருவர் தடுக்கின்றனரோ அப்ப அந்த நரசிம்ம அவதாரம் கெட்டதை நாம் அது அழிக்கப்பட வேண்டும் என்ற நிலைக்கு தான் வாசப்படியில வச்சு அழிச்சிடுறோம். அப்ப அந்த வாசப்படியில வச்சு என்ன செய்யறாங்க, அந்த அசுரனை கொள்றாரு. அப்ப நாம் என்ன செய்யணும், பிறகு யார் எதை திட்டினாலும் என்னை கேவலமா பேசினாலும் அவங்க பேசுறாங்கன்னா உடனே எனக்குள்ள அந்த உடனே என்னை கேவலமா பேசுறாங்க இனி என்ன வாழ்க்கைங்கிற வயல நான் போய் இங்க அழிச்சுக்கணும். அப்ப அந்த அசுரங்கிட்ட சிக்கிக்கிறோம். ஏதாவது என்ன செய்தாங்க திட்டினா போக வந்த உடனே நல்ல குணத்தெல்லாம் விட்டு போட்டு இருந்தா உன்னை பாக்குறேன்னு அங்க அழிக்க போ, அழிக்க வேண்டும் என்ற உணர்வை எனக்குள்ள எடுத்துன்னு என் நல்ல குணத்துல கொண்டு பிசிக்கா வந்துடும், கைகால் குடைச்சல் எல்லாம் வந்துடும். ஆக இந்த அசுர சக்தி எல்லாத்திலையுமே ஊடிருக்குங்கிற நிலைக்காக வேண்டிதான் எந்த நிலைகளும் எனக்கு சாக வரக்கூடாதுங்கிறது எல்லா வகையிலும் அந்த அசுர சக்தி கொள்றது இது இருக்குல்ல. ஆக அந்த வாசப்படியில வச்சு நான் சொல்றது அப்படிங்கிற போது என்ன செய்யுது நம்மளுக்கு இந்த சுவாசம். ஆக நமக்குள் எத்தனையோ கோடி குணங்கள் இருந்தாலும் இந்த அசுர சக்தி நல்ல குணங்களை அதை கண்டுவிடாதபடி தன்னை காப்பதற்கு தான் நரசிம்ம அவதாரம் என்று. அதுக்கப்புறம் தான் கலி அவதாரம், கலி கடைசி பத்தாவது அவதார நிலைக்கு கொண்டுறாங்க. இங்கே சீதாராமா, இங்கே பரசுராமா, பரராமா. ஆக நமக்குள் எந்தெந்த குணங்கள் எடுத்தோ அத்தனையுமே ராமன் தான், அத்தனையுமே சாந்தம் தான். ஆக ஒரு உணர்வுக்குள் இயக்கச்சக்தியுடைய உணர்ச்சியின் மனத்தை அறிந்து கொள்ளக்கூடிய எண்ணத்தின் வழியின் வேகம் ஜாஸ்தி, ஆனால் அதுக்கு வெப்பம் இல்லை. ஆக அந்த உணர்வின் தன்மை ஊடுருவி அந்த உணர்ச்சியின் தன்மை தூண்டும் ஆற்றல் ராமன். எந்த இந்த உணர்வின் தன்மையை அன்று பிரிப்பதற்குத்தான் பல காவிய தொகுப்புகளை அன்று ஞானிகள் எழுதி கொடுத்தார். இதையெல்லாம் நாம் இன்னைக்கு சிந்திக்கிற கூட நேரம் இல்லை. ஏனென்றால் நான் அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு 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 கொடுத்துட்டு வரேன்.